الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم وفرقانه المجيد: بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه. صدق الله العظيم. وعن ابي هريره رضي الله تعالى عنه قال: ان رسول الله صلى الله عليه وسلم قال: لي الواجد يحل عرضه وعقوبته. رواه البخاري واحمد والنسائي كما قال صلى الله عليه وسلم. فقل عليكم يتولنا الهي الله سبحانه وتعالى وكيفاهكم. الحمد لله. சலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்நல்லாரின் குடும்பத்தவர்கள், தோழர்கள், சேர்ந்தவர்கள், சேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், மேலும் இறுதி நாள் வரை அந்நல்லாரின் அழகான அதிர்ச்சுவடுகளை யார் யாரெல்லாம் அழகான முறையிலே பின்பற்றவிருக்கின்றார்களோ அத்தகைய நல்லடியார்கள் அனைவர் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாகும். இறை அழைப்பை ஏற்று இறை இல்லமாம் புனித மசீது நிலையில் சித்தாபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபன்மர்களே, உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலும் நாம் அல்லாவை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் எங்களை ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற இறை எச்சத்தோடு தக்வாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், அவனால் ஏகப்பட்ட விடயங்களை இயன்றாலும் எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட விடயங்களை விட்டு முட்டு முழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் தாங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வையகத்திலே மனிதர்களாகி எங்களை ஒரு இஸ்லாமியனாக பிறந்து வாழ வைத்திருக்கிறார். அதே போன்று எங்களுக்கு ஒரு அழகான தெளிவான பூர்த்தியான ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹ் தந்திருக்கிறார். அதுதான் தீனுல் இஸ்லாம். இந்த மார்க்கத்திலே எதற்கும் கேள்விக்கு இடம் கிடையாது. இப்படி ஒன்று இல்லையே உங்களோட மார்க்கத்திலே என்று இல்லை என்று சொல்வதற்கோ, அல்லது இருப்பதில் ஏதாவது குறை இருக்கின்றது என்று சொல்வதற்கோ இஸ்லாத்திலே எங்கும் இடம் கிடையாது. இதனால் தான் சொல்லுவார்கள், இஸ்லாம் என்பது இயற்கைக்கு ஒத்து செல்கின்ற ஒரு மார்க்கம். ஏனைய மார்க்கங்களை, மதங்களை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். அதற்கு மார்க்கம் என்று சொல்ல மாட்டார்கள். சுத்த தமிழிலே அந்த மார்க்கங்களுக்கு, வேறைய மதங்களுக்கு மார்க்கம் என்று சொல்லி பாவிக்க மாட்டார்கள், மதம் என்றுதான் சொல்லுவார்கள். அதுக்கிடையே சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இயற்கைக்கு மாற்றமான சில விடயங்களை பார்க்கலாம். சில மார்க்கங்களே குறிப்பிட்ட சிலர் திருமணம் முடிக்க முடியாது. அப்படி என்றால் எப்படி அவர் தன்னுடைய பாலியல் உணர்வுகளை தீர்த்துக் கொள்வது? ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அப்படி அல்ல. மனிதனுடைய ஒவ்வொரு இயற்கை தன்மைக்கும் ஒத்து போகக்கூடிய ஒரு கேள்விக்கே இடம் இல்லாத, எவராலும் எங்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் பாவிக்க நடைமுறைப்படுத்த முடியுமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறார். இது முழுக்க அல்லாஹ்வுடைய அருள் தான் காரணம். அருமையான இது அடிப்படையில் நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. எம்மில் அதிகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மார்க்கம் என்று வருகின்ற பொழுது அது இபாதத்துகள், அதாவது வணக்க வழிபாடுகள் மாத்திருந்தால் சொல்லுகிறோம், அழகான முறையில குர்ஆன் ஓதுகிறோம், ரமலானிலே நோன்பு நோக்கிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், சதகா செய்கிறோம், ذکر தலவாத்துகளை ஓதிக் கொள்கிறோம் என்று அதனோடு மார்க்கத்தை சுருக்கி இருக்கிறார்கள். ஆனால் இது மார்க்கத்தின் ஒரு அம்சம். உதாரணமாக ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த வாகனத்துக்கு 4 சக்கரங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு சக்கரமாவது பழுதடைந்து விட்டால் அந்த வாகனத்தால் யாருக்கும் எந்த பயணத்தையும் போக முடியாது. இதே போன்றுதான் அருமையானவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வணக்கங்களை மாத்திரம் பற்றி பேசக்கூடிய மார்க்கம் அல்ல. அது அந்த வாகனத்தின் 4 சில்லுகளில் ஒரு சில்லு. அடுத்தது என்ன? ஒவ்வொரு மனிதனுடைய குடும்ப வாழ்க்கை, குடும்பம் நடாத்துவதையும் இஸ்லாம் இபாதத்தாகத்தான் சொல்கின்றது. அது ஒரு வணக்கம். அடுத்ததாக இஸ்லாம் சொல்கின்றது ஒவ்வொரு மனிதனிடமும் வர வேண்டிய பண்பாடுகளை பற்றி சொல்கின்றது. அருமை இபாதத். ஏன் கியாமத்துடைய நாளையிலே மனிதனுடைய மைதானத்திலே மீசான் தராசி கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற போது நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மீசான் தராசியிலே நிறுக்கப்படுகின்ற அமல்களில் ஆகவும் கணம் கூடியதே ஒவ்வொரு மனிதனுடைய நற்குணங்கள் தான் என்று சொன்னார்கள். சுபஹானல்லாஹ். இதெல்லாம் தான் நபி அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொன்னார்கள், இன்னமா புஇத்து லிஉத்தம்மிமா மகாரிமல் அக்லாக். நான் இந்த வையகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்ட ஒட்டுமொத்த நோக்கமே நற்குணங்களை பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே. சுபஹானல்லாஹ். நற்குணம் அவ்வளவு பெரிய இபாதத். நான்காவது ஒரு சக்கரம் தான் கொடுக்கல் வாங்கல், அதுவும் மிகப்பெரிய இபாதத். ஆனால் இந்த அதிகமான இஸ்லாமியர்கள் இதனை மறந்து விட்டார்கள். அதிகமானவர்கள் ஒரு சக்கரத்தை தான் சரி செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு ரோதையை தான் அவங்க பார்க்கற, அந்த டயரை தான் அவங்க ஃபாலோ அப் பண்றோம். அது என்ன தொழுகை? அழகாக தொழுகிறாங்க, மூணு சாப்பிட பாங்க சொல்ல முந்தி பள்ளிக்கு வராங்க, தஹஜ்ஜு தொழுகை, வித்ர் வரை சுன்னத்தான தொழுகை எல்லாம் தொழுகிறார்கள். மாஷா அல்லாஹ். ஒரு சக்கரத்தை மாத்திரம்தான் அவர்கள் கவனிக்கிறார்கள். மொத்த 3 சக்கரங்களை பற்றி அவர்கள் திரும்பி பார்ப்பதும் கிடையாது. நிச்சயமாக இவர்களுக்கு சுவர்க்கம் நுழைவது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அருமையானவர்களே, நாங்கள் அல் குர்ஆனை அலசி ஆராய்கின்ற பொழுது இந்த 4 நான் மேலே சொன்ன 4 அல் குர்ஆன் அதிகமாக அழுத்தம் கொடுத்திருக்கின்ற ஒரு பகுதிதான் அல் முஆமலா என்று சொல்லக்கூடிய கொடுக்கல் வாங்கல் விடயம். சுபஹானல்லாஹ். அல் குர்ஆனிலே 6,666 வசனங்கள் இருக்கின்றன என்று நாங்கள் படிக்கிறோம். உண்மைதான். அதிலே மிகப்பெரிய வசனம் சூரா அல் பக்கராவிலே 282 வசனம். அந்த வசனத்திலே அல்லாஹ் எதனை பற்றி சொல்கிறார்? தொழுகையை பற்றியோ, நோன்பை பற்றியோ, ஜகாத்தை பற்றியோ, ஹஜ்ஜை பற்றியோ சொல்லவில்லை. எதனை சொல்கிறார்? அல் முஆமலா, கொடுக்கல் வாங்கலை பற்றி தான் சொல்கிறார். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையிலே கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு முக்கியமானது? சகோதரர்களே, ஒரு மனிதன் நன்றாக முறையில் அமல் செய்கிறார், சொல்கிறார், ரொம்ப பிடிக்கிறார், ஆனால் அதனை பாதுகாக்கின்ற கோட்டைகள் கேடயங்கள் தான் அவருடைய வியாபாரமும் குடும்ப வாழ்க்கையும் அகலாக்கும்.
இல்லை என்று சொன்னால் ஒருவனே இபாதத் நல்லா சொல்லுகிறார், மாஷா அல்லாஹ், அதுல நல்லா ஈக்கிறாரு. கொடுக்கல் வாங்கல்ல இவர் மோசடி செய்கிறார். ஒழுங்காக குடும்பத்துக்குரிய கடமைகளை செய்கிறார்கள் இல்லை, நல்ல குணங்கள் அவர்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எப்படி மூன்று சக்கரங்கள் பழுதறிந்த வாகனத்திலே பயணிக்க முடியாதோ இதே போன்று இவருக்கும் சுவர்க்கத்தை சென்றடைய முடியாது, முடியவே முடியாது. ஆகவே இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நபியுடைய வாழ்க்கையை கூட எடுத்து பாருங்கள். அன்புக்கோர் அற்புதம், கருணைக்கோர் உதாரணம் என்றெல்லாம் நாங்கள் நபியை போல்கிறோம். அவ்வளவு இரக்கமானவர், ரஹ்மத்துல்லில் ஆலமீன். இவர் கூட அமல் இபாதத் விஷயத்திலே விட, தொழுகை நோன்பு ஜகாத் போன்ற விடயங்களை விடவும், கொடுக்கல் வாங்கல் விடயத்திலே சஹாபாக்களோடு மிகவும் அவமானமாகவும் கண்டிப்புடனும் நடந்து கொண்டிருக்கிறார். அதற்குரிய சம்பவங்களை நான் இன்ஷா சொல்கிறேன். இந்த வரிசையிலே பார்க்கின்ற பொழுது அருமையானவர்களே, நாங்கள் இஸ்லாம் என்று எடுத்துக்கொண்டால் தொழுகையோடு மாத்திரம் சுருக்கிக் கொள்ளக்கூடாது, நோன்போடு ஜகாத்தோடு ஹஜ்ஜோடு குர்ஆனோடு மாத்திரம் நாங்கள் சுருங்கிவிடக் கூடாது, அதனுடைய மற்ற பகுதிகளையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதில் மிக முக்கியமானதுதான் கொடுக்கல் வாங்கல், அது ஆழமான பரந்த ஒரு பகுதி. அதிலும் மிக 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 முக்கியத்துவமான ஒரு விடயம்தான் கடன் என்று சொல்லக்கூடிய விடயம். நான் ஆரம்பத்திலே சொன்னே அல் குர்ஆனிலே மிகப்பெரிய ஒரு வசனம் இருக்கின்றது, ஒரு பக்க அளவிலான வசனம். அந்த வசனத்துடைய ஆரம்பத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் ஒருவருக்கொருவர் கடன் கொடுத்து எடுப்பீர்கள் என்று சொன்னால் அதனை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். அதாவது கடனை பற்றி தான் சொல்கிறார் முதலாவது. ஏனென்றால் அல்லாஹ்வுக்கு தெரியும், மனிதர்கள் அதிகமானவர்கள் பிழைவிடக்கூடிய கட்டம் இதுதான் கடன். ஆனால் கடன் என்பது ஒரு பாவம் அல்ல, ஒரு இழிவான செயல் அல்ல. நபி அவர்கள் கூட கடன் எடுத்திருக்கிறார்கள், கடன் கொடுத்திருக்கிறார்கள். அது ஒரு இழிவல்ல, இஸ்லாம் அனுமதித்த ஒரு விடயம். ஆனால் அதனை ஒழுங்காக செய்வது இபாதத். முறை தவறி செய்வதனால் பல பிரச்சனைகளும், சில வேளை அவர் பொறுக்க முனைவதே கேள்விக்குறியாகின்ற கட்டங்களும் வருகின்றன. ஆகவே கடன் விஷயத்திலே ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும், அதனை வெறுக்க கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த அதிகமானவர்கள் அதிகமானவர்கள் இதிலே கவன ஈனமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அருமையானவர்களே, இந்த கடனை பற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹுதுபாவிலே சுருக்கமாக ஆராய்வோம். ஆரம்பமாக ஒருவர் கடன் எடுக்கின்ற பொழுது இந்த அதிகமானவர்கள் மூன்று விதமாக கடன் எடுக்கிறார்கள். ஒன்று என்ன, தேவைக்காக வேண்டி, உண்மையிலே அவருக்கு தேவை இருக்கின்றது, உண்மையான தேவை, மார்க்கம் அனுமதித்த நியாயமான ஒரு தேவை கிடைக்கிறார், பிரச்சனை இல்லை, இஸ்லாம் அனுமதிக்கின்றது. இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள், அறியா தனத்தினால் எடுக்கிறார்கள், அறியாமையினால். இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள், மடத்தனத்தினால் கடன் எடுக்கிறார்கள், மடத்தனம். இவருக்கு உண்மையிலேயே அவருடைய பிள்ளைகளுடைய திருமணத்தை பெரிய பெரிய செலவிலே செய்ய முடியாது என்றாலும் மக்கள் அப்படி குறை சொல்லுவாங்க, இப்படி குறை சொல்லுவாங்க என்று அறியா தனது மடமையின் காரணமாக இவருக்கு திருப்பி கொடுக்கவும் முடியாது என்பது அவருக்கும் தெரியும். ஆனாலும் மக்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், பல லட்சக்கணக்கான ரூபாக்களை கடன் இருக்கிறார்கள். இதனையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அடுத்ததாக இது கடன் எடுக்கின்ற அடிப்படையான நோக்கங்கள். அடுத்ததாக இஸ்லாம் சொல்லக்கூடிய விடயம், கடன் எடுக்கின்ற பொழுது கடன் எடுக்கக்கூடியவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு விடயம் தான், மன் அஹத அம்வால அன்னாஸ் யுரீது அதாஹா அதம் அப்தல்லாஹு அன். யார் ஒருவர் அவருக்கு உண்மையிலேயே கடன் எடுக்க வேண்டிய ஒரு தேவை, கடன் எடுக்க போகிறார், என்ன நோக்கத்தோடு எடுக்கிறார், இன்ஷா அல்லாஹ் நான் இந்த கடனை உண்மையான நீயத்து வைக்கிறார், நான் இந்த கருணை திருப்பி கொடுப்பேன். நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த நோக்கத்தோடு நான் இன்ஷா அல்லாஹ் இந்த கருணை நிச்சயமாக திருப்பி கொடுப்பேன் என்ற உறுதியான நோக்கத்தோடு யார் கடன் எடுப்பாரோ நல்ல விடயத்துக்காக வேண்டி, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் அவருக்கு அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பார். பாருங்கள், எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும்? உள்ளத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும். தொடர்ந்து நபி அவர்கள் சொன்னார்கள், யா கடன் எடுக்க போறாரு, இந்த அதிகமானவங்க அப்படித்தான் நீக்கிறாங்க. எப்படி உள்ளத்துல எப்படி எடுப்போம், கிடைச்சா கொடுப்போம், இல்லாட்டி எஸ்கேப் தானே, நாலஞ்சு மாசம் எங்கேயாலும் போயிட்டு மறைஞ்சு போட்டு வந்தா ஓகே, சேவ் பண்ணிக்கொள்ள. அப்படித்தான் அதிகமான இன்னைக்கு அதிகமான கூட்டு குடும்பங்கள், நண்பர்கள், எத்தனையோ உறவு முறைகள் பிரிவதற்கு அடிப்படையான காரணம் உறவு முறை மாத்திரம் அல்ல, ஆட்கொலைக்கு அடிப்படை காரணமாக அமைவது இப்படியான கடன் தான் சகோதரர்களே, கடன் பிரச்சனை. எனவே யார் இந்த நோக்கத்தோடு திருப்பி கொடுக்க மாட்டேன் என்ற நோக்கத்தோடு யார் கடன் எடுப்பாரோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அப்துல்லாஹுல்லா அல்லாஹ் இவன் எந்த பொருளை எந்த பணத்தை கடனாக எடுத்தானோ அல்லாஹ் அதனை அழித்து விடுவான். இவன் எண்ணத்துக்கு ஏற்றால் போல் அல்லாஹு தாலா அவனை அழித்து விடுவான் என்று சொன்னார்கள், புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய. ஆகவே பாருங்கள் சகோதரர்களே, கடன் எடுக்க முன்பு இரண்டு விடயங்களை யோசிக்க வேண்டும். ஒன்று என்ன, நான் எடுப்பது நியாயமான ஒரு காரணத்துக்காகவா, அடுத்தது என்ன, நான் திருப்பி கொடுப்பேனா கொடுக்க முடியுமா இல்லையா என்பதனை நாங்கள் சிந்தனை வைத்து தான் கடன் எடுக்க வேண்டும். இப்போது கடன் எடுக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா சில வழிமுறைகளை சொல்லி தருகிறார். முதலாவது என்ன, நீங்கள் ஏதாவது தவணை போட்டு டேட் போட்டு நீங்கள் கடன் எடுப்பீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் நீங்கள் அதனை ஒரு நியாயமான ஒருவரை வைத்து, நீதமான ஒருவரை வைத்து, இரண்டு சாட்சியங்கள், ஆண்களாக இருந்தால் ஒரு சாட்சி, பெண்களாக இருந்தால் நான்கு பேர் தேவை. ஒரு ஆண் இருக்கிறார், வேறொரு ஆண் இல்ல, இரண்டு பெண்கள், பெண்கள் தரப்புல ரெண்டு பேர் வரும். ஏன், அதுக்கும் அல்லாஹ் அல்குர்ஆனிலே காரணம் சொல்கிறான். ஏன், அவர்கள் அடிக்கடி மறந்து போகக்கூடியவர்கள், இயற்கையில் அப்படித்தான் அல்லாஹ் பெண்களை படைச்சிருக்கிறார். அதனால பெண்களாக இருந்தால் ஆண்கள் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வரும். இது அல்லாஹ் சொல்லுகின்ற விடயம். ஆனால் இன்று இந்த வழிமுறையை தான் எத்தனையோ இன்று நாகரீகமான கம்பெனிகள், வங்கிகள் என்று நாங்கள் சொல்கிறோமே, அவர்கள் சொல்கிறார்களே, இவர்கள் முழுக்க முழுக்க பின்பற்றுவது அவர்களுடைய அந்த காரியாலயங்களில் வங்கிகளில் இஸ்லாமிய முறைகளை தான் பின்பற்றுகிறார்கள். சொல்ல பார்த்தார்கள் செயற்பாட்டில் அதுதான் இருக்கின்றது. அதுக்கு ஒரு இங்கிலீஷ் ஆல ஆங்கில தவறு பேரை வச்சுக்கொள்வாங்க, இவ்வளவு தான். ஆனால் செட் ஆஃப் சிஸ்டம் நீங்கள் கடன் எடுப்பதாக இருந்தால் அது எவ்வளவு ரூபா வந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு அம்சம், கடன் எடுக்கிற நபியுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த அதிகமான என்ன செய்கிறார்கள், சிலர் மார்க்கத்தை படித்தவர்கள் கடன் எடுக்கின்ற பொழுது நாங்கள் எழுதிக் கொள்வோமா, படித்தவர் கேட்பார், என்ன என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா, நான் அப்படியா பழகின சின்னத்தில் இருந்து உன சகோதரனே இப்படி செய்கிறா எனக்கு, அப்படி என்ற அல்குர்ஆன் அதையும் அல்லாஹ் சொல்லி இருப்பார். அங்கே சகோதரனையோ கூட்டாளித்தனமோ அல்லாஹ் பார்க்கவில்லை, மனிதன் என்ற அடிப்படையிலே நீங்கள் எழுதி கொள்ளத்தான் வேணும். இன்னைக்கு அப்படி எடுத்த கடனாலதான் இவ்வளவு பிரச்சனை குடும்பத்தில், பாப்ப மகனு கிட்ட எடுத்த கடன், மகன் பாப்ப கிட்ட, நான் தம்பி கிட்ட எடுத்த, இப்படி இப்படி எடுத்த கடன், எப்படி ஒன்று வெளுகிறது, புரட்சியை முத்துகின்ற பொழுது தடமாறுகிறார்கள் இருவரும். ஏன், சாட்சி ஒன்றுமில்லை, அத்தாட்சி ஒன்றுமில்லை. ஏன், நம்பி கொடுத்தோ அல்லது நம்பி எடுத்தோ. இதனால் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனை சகோதரர்களே, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரிந்துதான். அல்லாஹ் என்ன சொல்கிறார், யார் யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை, யா ஐயுஹல்லதீனா ஆமனூ, இமன் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் கடன் எடுத்தால் அதனை நீங்கள் நீதமான ஒருவரை வைத்து இரண்டு சாட்சியங்களோடு எழுதிக் கொள்ளுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு சொன்னால் அவர் இபாதத், அதற்கு யார் எழுதுவதற்கு அழைக்கப்படுகிறாரோ இவர் மறுக்கவும் கூடாது. எனக்கு ஏன்னு சொல்லவும் முடியாது. அதையும் அல்லாஹ் சொல்கிறான், யாரும் மறுக்க கூடாது. ரெண்டு பேர் கடன் கொடுக்கல் வாங்க செய்ய போறாங்க, எங்களை நம்பி வந்து சொல்றாங்க, இதை கொஞ்சம் நீங்க வந்து எழுதி தாங்க சாட்சியாக இருந்தா எதுலையும் மறுக்கவும் முடியாது, மறுத்தா நாங்க பாவியாகிடுவோம். பாருங்க சகோதரர், எந்த அளவுக்கு அல் குர்ஆன் எந்த அளவுக்கு எமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. இது இரண்டாவது முறை. கடன் எடுக்கின்ற பொழுது கவனிக்க வேண்டிய இரண்டாவது அம்சம் தான் இந்த விடயம். கட்டாயம் நாங்கள் எவ்வளவு ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்லை, கடன் என்று வருகின்ற பொழுது எழுதித்தான் வீக்க வேண்டும். அது 10 ரூபாவாக இருக்கலாம், எத்தனை ரூபாவாக இருந்தாலும் பரவாயில்லை. ஏன், எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் கடன் என்றாலே எல்லோருக்கும் இந்த சம்பவம் பாடம், சஹாபியோடே பாடம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையோ கிரந்தங்களை அறிவிக்கப்பட்டிருக்கின்ற சஹியான ஒரு சம்பவம். நபியுடைய காலத்திலே ஒரு சஹாபியுடைய மையத் ஜனாசா, யாரு ஒரு சஹாபியுடைய ஜனாசா தொழுவிப்பதற்காக வேண்டி கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது நபி அவர்களிடம் வந்து சொல்லப்படுகின்றது, யார சொல்லலாம், இதோ ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கின்றது, யார சொல்லலாம், வந்து தொழுகை நடாத்துங்கள். எப்படி இருந்தாலும் நாங்கள் கூட எவ்வளவு கல் நெஞ்சம் உள்ளவர்களாக இருந்தாலும், ஒருத்தர் மூத்தாகிட்டாரன்னு சொன்னா, எங்க விரோதியாக இருந்தாலும், நாங்க மனசரகி அவரை ஜனாசாவுக்கு போறோமா இல்லையா? போறோம், போறோம். எவ்வளவு விரோதியா இருந்தாலும் அவர் மூத்தா இருந்த வாழ்க்கைங்கிற மனசு அப்படியே இலகு. நபியுடைய உள்ளமும் அப்படித்தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கட்டத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். வர்ணித்திருக்கின்ற இந்த மையம் யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறாரா? இது நபியுடைய கமல், அதாவது பொதுவான ஒரு கேள்வி. அந்த வளமையிலே கேட்கிறார் நபி அவர்கள், இந்த ஜனாதா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டி இருக்கின்றதா? பின்னோக்கி சென்று விட்டார்கள். பாருங்கள், ஏன் நபி அவர்கள் அப்படி செய்யாதீர்கள் தெரியுமா? சமுதாயம் உம்மத்தினர்களாகிய நாங்கள் அந்த கடனுடைய பாரதூரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் செய்த விஷயம் திரும்பி போய்விட்டார்கள். இப்பொழுது சஹாபாக்களுக்கு விளங்கிவிட்டது, இது இந்த காரணத்தினால் நபி அவர்கள் தொழுவிக்காமல் பின்னோக்கி சென்று விட்டார்கள். இப்பொழுது அந்த இரண்டு தீனார் சகோதரர்களே, இரண்டு தீனார் இப்பொழுது அங்கே இருந்த அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த இரண்டு தீனார்களையும் அவர் கொடுப்பதாக பொறுப்பேற்றினார்கள். இப்பொழுது நபியிடம் போய் சொல்லப்பட்டது, யார சொல்லலாம், அந்த ஜனாதா கொடுக்கவிருக்கின்ற அந்த இரண்டு தீனார்களையும் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பேற்கின்றார்கள் யார சொல்லலாம் என்று சொன்ன பொழுது, உடனே வந்து நபி அவர்கள் தெரிவிக்கவும் இல்லை. அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறார்கள், அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் உறுதியாகவே உண்மையாகவே இந்த கடனுக்கு பொறுப்பிடிப்பீர்களா? நபிக்கு சஹாபாக்களை நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை என்றாலும் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அந்த அளவுக்கு கடினமாக நடந்து கொள்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள், நீங்கள் உண்மையிலேயே பொறுப்பேற்கின்றீர்களா? அப்பொழுது இவர் ஆரண்டி சொன்னதற்கு பின்னால் தான் நபி அவர்கள் வந்து அந்த சஹாபியுடைய ஜனாதாவை தொழுவித்தார்கள். சகோதரர் பாருங்கள், எந்த அளவுக்கு கடன் விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். ஆகவே கடன் என்பது தவறு அல்ல, அது ஒரு பாவமான இழிவான காரியம் அல்ல. இஸ்லாம் அனுமதித்த ஒரு இபாதத் என்றும் சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு புண்ணியமான ஒரு விடயம். ஆனால் முறையாக செய்ய வேண்டும், முறையாக செய்ய வேண்டும். அதனைத்தான் இஸ்லாம் சொல்கின்றது. ஏன், அல்லாஹ்வுக்கு தெரியும். சில சில பிரச்சனைகளுடைய அடிப்படைகளை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக சொல்லியிருப்பான். ஏன், அங்க அடிப்படை சரியாக இருந்தா எல்லாம் சரி, அங்க பிழைச்சிட்டா எல்லாம் பிழைச்சிடும். அதனால்தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிகப்பெரிய அத்தியாய வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் கடனை பற்றி. சுபஹானல்லாஹ். ஆகவே நாங்கள் கடன் எடுக்கலாம், நல்ல நோக்கத்துக்காக எடுக்க வேண்டும், எடுக்கின்ற பொழுது நான் மேலே சொன்ன நோக்கத்தோடு திருப்பி கொடுப்பேன் என்ற நோக்கத்தோடு நாங்கள் எடுக்க வேண்டும். அதே போல் அதனை எழுதி கொள்ள வேண்டும். இன்னொரு ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே மிக பெரிய நாங்க இந்த ஒவ்வொரு பாவத்தை பார்த்து இதுதான் பெரிய பாவம் நினைப்போம் சொல்லுவோம். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அனைவரும் நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்கவிருக்கின்றவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது அவன் செய்துவிட்டு போகின்ற மிகப்பெரிய பாவம் என்ன பாவம் தெரியுமோ, அவனுக்கு கடன் இருக்குது கொடுப்பதற்கு, ஆனால் அதற்குரிய ஏற்பாடை செய்யாமல் மரணிப்பதுதான் மிகப்பெரிய பாவம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். மனிதரை பாதுகாக்க வேண்டும், எனவேதான் எழுதி வைக்க வேண்டும். யாருக்கு எது கடன் என்று வந்துவிட்டால் எழுத வேண்டியதுதான். அது 10 ரூபாவா இருக்கலாம், 20 ரூபாவா இருக்கலாம், ஆனால் இன்று அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான ரூபாக்கள் கொள்ள வச்சுட்டு ஆகலக்காம இன்னும் அதிகமானவர் இருக்கிறார்கள். கடன் ஒரு முழுக்க கடன், ஆனால் அவர் அதை பத்தி எந்த டென்ஷனும் இல்லை, நிம்மதியா இருக்கிறார். போறாரு வாராரு, லட்சக்கணக்கான ரூபாக்கள் உடுப்பு வாங்குறாரு, அதை சாப்பிடுறாரு, தின்றாரு, ஊட்ட கட்டுறாரு, கடை பினிஷிங் பண்றாரு, என்ன செய்யறாரு, அது ஊரு முழுக்க கடன். எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இவர்கள் நன்றாக மனிதரை பதிக வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் யாரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம், யாருக்கு மண்ணை கூட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதனை ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்த்து. ஆகவே அன்புக்குரிய நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மரணிக்கிறார், கடனாளியாக மரணிக்கிறார், கடனுக்குரிய ஏற்பாடு எதுவுமே இல்லாமல் யார் மரணிக்கிறாரோ இவர் செய்கின்ற அந்த பாவம் தான் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய பாவம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். ஆகவே கடன் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கடன் எடுத்தவர்களுக்கு இஸ்லாம் 2 வழிமுறைகளை காட்டி தந்திருக்கின்றது கடனை கொடுப்பதற்கு. ஒன்று என்ன, அவர் பொருளாதார ரீதியாக முயற்சி செய்ய வேண்டும் அந்த கடனை கொடுக்கிறதுக்கு. என்ன செய்யணும், அவருடைய பெரிய பெரிய செலவுகளை எல்லாம் குறைத்து இந்த கடனை கொடுக்கக்கூடிய வழிமுறைகளை தேட வேண்டும். அதே நேரம் நபி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டினார்கள், இது எப்பொழுதும் எங்களுடைய விஷயங்களே இருக்க வேண்டும், அதுதான் துஆ. நான் என்ன செய்தாலும் எங்களுடைய முயற்சியோடு துவாவும் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். அதாவது நாங்க வயரிங் பண்ண சில ரெண்டு போற மாதிரி நெகட்டிவ் பாசிட்டிவ் போற மாதிரி இதுவும் அப்படித்தான், எங்களோட முயற்சியும் இருக்க வேண்டும், அல்லாவுக்கு அத பாரசாக்கவும் துவாவும். நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள், யார் அல்லாஹும்மா கினி பிஹலாலிக அன் ஹராமி, யா அல்லாஹ் நீ ஹராமாக்கின சம்பாத்தியத்தை விட்டும் உன்னுடைய ஹலாலை கொண்டு என்னுடைய வாழ்க்கையை போதுமாக்கிறியா அல்லாஹ், உன்னை தவிர வேறு யாரிடமும் கை நீட்டாமல் உன்னுடைய அருளை கொண்டு நீ என்னை செல்வந்தனாக ஆக்கி வைக்கிறியா அல்லாஹ். இது மிக முக்கியமான துவா, அதிகமானவன் ஓதுராய்க்கும் ஆனா அவங்களுக்கே தெரியவாய்க்கும் என்ன கருத்து. அதுதான் நாங்கள் அதிகமானவன் துவா கேட்கிற சிரிச்சு சிரிச்சு கேட்கிற அனைவரும் கேட்கிற நல்ல பவர்ஃபுல் துவா, சிரிச்சு சிரிச்சு கேட்கிற எல்லாம் ஒரு சம்பிரதாயம் சடங்காக போய்விட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த துவாவை அதிகமாக ஓதி வருகிறாரோ அவருக்கு மலை அளவு, சுபஹானல்லாஹ், மலை அளவு கடன் கொடுப்பதற்கு இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பார், சுபஹானல்லாஹ். இன்னொரு ஹதீஸ்ல நபி அவர்கள் சொன்ன ஒரு சாதி வந்து கேட்டார், யார சொல்லலாம் எனக்கு சரியான கடன், யார சொல்லலாம் சரியான மனசுல கவலை, கவலை இந்த கடன் வந்தா போதும் அவர் நோயாளி தான், அதிகமான சீர் சுகர் பிரஷர் இஸ் எல்லாத்த அதிகமானவங்களோட நோய்க்கு அடிப்பட காரணம் கடன், மனக்கவலை, கடன் வந்தா எல்லா ஜாதி நோயும் வந்து மொத்தவா. இதெல்லாம் தெரிஞ்சுதான் நபி அவங்க அப்படி சொல்லா, அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கிறார். உடனே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், அந்த சஹாபியை பார்த்து, நான் உங்களுக்கு சில விடயங்களை களிமாக்களை சொல்லி தருகிறேன், நீங்கள் இதனை காலையிலும் மாலையிலும் ஓதி வாருங்கள் என்று சொல்கிறார். உங்கள்கிட்ட வந்து கேட்டா நாங்க என்ன சொல்லுவோம், இந்த பேங்க் இப்போ அங்க லோன் கொடுக்கலாம், வட்டி வீட்டியலும் புறவு பார்ப்போம், நீ எடுத்து எப்படி சரி ஒரு கடனை சோல்வ் பண்ண பாரு. நாங்க அப்படித்தான் வாங்கிட்டாரு. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், துஆவ கற்று கொடுத்தார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன். அந்த துஆ எல்லோருக்கும் தெரியும். நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால குறிப்பாக சுபஹ் மறுபடியும் தொழுகைக்கு பின்னால நபி அவர்கள் ஓடி வந்திருக்கிறார். இந்த துஆவ கற்று கொடுத்தாங்க அந்த சஹாபிக்கு. சஹாபி கொஞ்ச நாளையில வாராரு, சந்தோஷத்தோட வாராரு. நீங்கள் கற்றுத்தந்த அந்த துவாவை நான் இந்த கொஞ்ச நாளும் ஓதி வந்தேன். யாரோ சூழல்லா, எனக்கு கொடுக்க இருந்த கடன்களும் என்னுடைய மனதில இருந்த கவலைகளும் எங்கு போனதென்று தெரியாது. யாரோ சூழல்லா பாருங்கள் இஸ்லாத்துடைய வழிகாட்டு. ஆகவே கடன் எடுத்தவர்கள் கொடுக்கின்ற வரையில் இந்த துவாவை ஓதி ஓதி நாங்கள் கடனை கொடுக்கின்ற முயற்சியிலே இருக்க வேண்டும். அடுத்தது கடன் கொடுக்க வேண்டிய அந்த தினம் வந்துவிட்டால், குறிப்பிட்ட டேட் திகழி வந்துவிட்டால், இந்த குறிப்பிட்ட தினத்திலே வாக்கு மீறாமல் கொடுத்து விட வேண்டும். இங்கதான் அதிகமானவங்களோட மிஸ்டேக் போற இங்கதான் எல்லாம் எழுதியும் நீப்பாங்க. கொடுக்க செல்ல கேஸ் பாருங்க, எத்தனை பேர் ஆள் ஒழிச்சு அதையா நீங்க சொபருக்கு வாங்கோ இமாஞ்ச மாத்துக்கு, இவன் சொபருக்கு அந்த நாளே இல்லை. நீ ஆயாரும் வந்தானுக்கு சொபகு வந்தா இவனை காணும். இப்படி இவர் வாரந்தாது ஆளக்கான அவரு நீங்க வார்த்த முந்தைய 4 மணிக்கே பஸ் ஏறிட்டார். ஒழுங்கு ஆலை இந்த கடன் கொடுக்கணும். எனவே நான் நபி அவர்கள் கூட அதிகமாக அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மக்ரம், யா அல்லாஹ் நீ என்னை கடனை விட்டு பாதுகாத்து யார் சொல்லுவா என்று அதிகமாக துஆ கேட்பார்களாம். இப்பொழுது ஹலரத் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நபியை பார்த்து கேட்டாங்களாம், யார் சொல்லலாம் நீங்க ஏன் அதிகமாக கடனை விட்டு பாதுகாப்பு தேடுறீங்க, எப்ப துஆ கேட்டாலும் கடனை விட்டு யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து என்று துஆ கேட்டு என்ன காரணம் என்று கேட்டாங்க. இப்ப நபி அவங்க காரணத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் கடனாளியாகி விட்டான் என்று சொன்னால், இதா ஹரிம ஹத்தத ஃபகதிப, ஒரு மனுஷன் கடனாளி ஆகிட்டான் சொன்னா அவன் பேசினா பொய்தான் பேச ஆரம்பிப்பான். பாருங்க பார்க்கும், கடன் எடுத்தாக்கள் மெய் செல்வது நிச்சயம் குறும், பேன மட்டுக்கும் பொய் சொல்லத்தான் படிக்கிறேன். அதுங்களதான் வாரதுரிய டெக்னிக், பொய் சமைச்சு சமைச்சு சொல்லுவான். அது மட்டுமே நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதன் கடன்காரனாகி நான் சொன்ன வாக்குறுதி அளிச்சா பேசினா பொய் தான் சொல்லுவான், வாக்குறுதி அளிச்சா அதுக்கு மாற்றம் தான் சொல்லுவான். 10ஆம் தேதி என்றால் 20 ஆகும், 15 ஆகி அப்படி ஆகி 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 அவனுக்குன்னு வேறு யாரு கலண்டர் வந்துடுது. எங்களுக்கு இங்க இத்தனா மாசம் இன்றைக்கு 10ஆம் தேதி என்று அவன் தான் கலண்டர்ல அடுத்த மாசம், அதாவது போன மாசத்துல டேட் தான் நிற்கும். அவர் அப்படித்தான் நினைச்சு நிற்பான். ஆகவே வாய் தொடர்ந்தா பொய் சொல்லுவார், அவன் வாக்குறுதி அளித்தா மாற்றம் செய்வார். ஆகவேதான் நான் இந்த கருணை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்னார். இது யாருடைய வாழ்க்கை, நபியுடைய வாழ்க்கை. நபி கூட பயந்தார். ஆகவே யாரும் வாக்கு மீறினால் அந்த திகதிக்கு கொடுக்க வேண்டும். சில வேளை எனக்கு அந்த திகதிக்கு கொடுக்க வேண்டிய வசதி இல்லை என்றால் தலைமறைவாக கூடாது, சரியாக போக வேண்டும், அவருக்கு அறிவிக்க வேண்டும். உங்களுக்கு நான் இங்கே கடன் தர வேண்டியதே, ஆனா எனக்கிட்ட இன்றைக்கு இவ்வளவுதான், நீங்க இதை வச்சுக்கோவோம், ஈக்கிரத்தை ஒன்றில் கொடுக்கணும், அவர் இல்லை ஒன்றுக்கு சேர்த்துட்டாங்கன்னா அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் டேட் தாங்கலை என்று சொல்லி டேட்டை கொடுக்கணும், டேட் எடுக்கணும். அதுவும் மிகப்பெரிய இபாதம், சும்மாவல்ல. அதாவது கடன்காரனுக்கு கடன் கொடுத்தவர் டேட் கொடுக்கிறது எவ்வளவு பெரிய இபாதம் தெரியுமா? நபி அவர்கள் சொன்னார்கள், யார் வசதி இல்லாத கடன் எடுத்தவருக்கு தவணை கொடுப்பாரோ கியாமத்துடைய நாளையிலே மனிதனுடைய மைதானத்திலே அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழாக இருப்பா. மகானம்மா, இது என்னத்துக்கு? கடன் கொடுத்ததுக்கு இல்ல, கடன் கொடுத்து வாரம் கொடுக்க எடுக்க வேண்டிய டேட்டா கொஞ்சம் பின்னு காட்டினான். இப்ப கடன் கொடுத்ததுக்கு எவ்வளவு பெரிய சவாப் கிடைக்கும். அதே மாதிரி அங்கே மீக்குது, யார் கொடுக்கிறதுக்கு வசதி இருக்குது ஆனா அவரு நத்தி அவர பாட்டு ஈக்கிறார். இப்படி லையுல் வாஜிதி யஹில்லு இர்துஹு வ உகூபத்து, எல்லாருக்கும் தெரியும் ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்குறது காபத்துல்லாவை உடைப்பதை விடவும் மிகப்பெரிய பாவம் என்று நாங்கள் எல்லாரும் சொல்வோம். இந்த ஹதீஸ் அல்ல, ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பூமி இந்த மனசு உடைக்கிறது நாங்க சொல்லுவோம், காபத்துல்லா உடைக்கிறது பெரிய பாவம் அல்ல. அது ஹதீஸ் அல்ல, ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கருத்தியே. ஒருமுறை சஹிஹான ஹதீஸ், நபி அவர்கள் காபத்துல்லாவை பார்த்து சொன்னார்கள், நீ எவ்வளவு பரிசுத்தமானவராக இருக்கிறாய் என்றெல்லாம் காபாவை புகழ்ந்து விட்டு சொல்கிறார்கள் அந்த காபாவை பார்த்து. என்றாலும் ஒரு மூமினுடைய அந்தஸ்திருக்கின்றதே உன்னை விடவும் மேலானது என்று நபி அவர்கள் காபாவை பார்த்து சொன்னார்கள். சஹிஹான ஹதீஸ். அந்த ஹதீஸை வைத்துத்தான் சொல்கிறார்கள், ஒரு மூமினுடைய மானத்தை வாங்குவது, மனதை உடைப்பது காபத்துல்லாவை உடைப்பதை விடவும் மிகப்பெரிய பாவம். சுபஹானல்லாஹ். யாரும் காபத்துல்லாவ உடைக்கிறதுக்கு ரெடியாக அந்நியம் கூட பயம். இஸ்லாத்துக்கு எவ்வளவு அட்டாக் பண்ணினாலும் காபத்துல்லாவை யாரும் பேசுறது மிச்சம் குறும், அவங்க கூட பயம். அல்ல அப்படி வச்சுக்கிறான். இஸ்லாம் சில கட்டங்களிலே மனிதனுடைய மானத்தை வாங்குவதையும் ஆகுமாக்கின்றது, அனுமதிக்கின்றது. ஒன்று, அவன் தவறு செய்கின்ற பொழுது எல்லோருக்கும் தரும் விபச்சாரம் போன்ற விஷயங்களை சொன்னால் அது. அடுத்து, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய மானத்தை வாங்குவதற்கு அனுமதித்திருக்கின்ற ஒரு கட்டம் தான் கடன் கொடுப்பதற்கு வசதி இருந்தும், எடுத்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் இவன் பின்போட்டுக் கொண்டிருக்கிறானே. நெய்யுள் வாஜி நபி அவர் தெளிவாக சொன்னார்கள், கொடுக்கிறதுக்கு வசதி இருக்குது, ஆனா இவன் என்ன செய்கிறான், கொடுக்காமல் பின்போட்டு பின்போட்டிக்கிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய மானத்தை வாங்கலாம். எப்படி ஆக்கம் சொல்லலாம், சபையில சொல்லலாம், இவன் எனக்கு கடன் எடுத்து இத்தனை நாள் இன்னும் தராம இருக்கிறான் என்று மக்களுக்கு மத்தியில் அவனை கேவலப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கின்றது. கட்டுக்கதை இல்ல. புகாரி, அஹ்மத், நசாஇ போன்ற மிக முக்கியமான சஹீஹான கிரந்தங்களே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். அவன் மானத்தை வாங்குறது மட்டுமல்ல, ஹலால் தேவை என்றா மக்கள முன்னுக்கு அவனை வச்சு அவனுக்கு தண்டனையும் கொடுக்கலாம். ஆகவே அருமையானவர்களே, கடன் விடயத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் கவனமாக இருக்க வேண்டும். சிலவை பார்க்கலாம், கடன் எடுக்கின்ற பொழுது சுபஹானல்லாஹ் இல்லாத துவாக்கள், இன்ஷா அல்லாஹ், தவக்கல் சொல்லலாம், எல்லா துவாவையும் மோதித்தான் கேட்பாரு. கடன் எடுக்க சொல்லி அப்படித்தான் கேட்கிறது, கொடுக்க சொல்லி அவனு மார்க்கமும் இல்ல, ஒன்றும் இல்ல. சகோதரர்களே, கடனை எடுக்க செல்கின்ற மார்க்கம் கடனை உரிய நேரத்திலே கொடுக்கவும் செல்கின்றது. சகோதரர்களே, கடன் கொடுக்கிட்டேமே அவனு மார்க்கம் ஒன்றும் தெரியாது. ஆகவே அருமையானவர்களே, எப்படி நாங்கள் எடுக்கின்ற பொழுது உறுதிமொழிகளை வழங்கி எடுக்கிறோமோ, கொடுக்கின்ற பொழுதும் அப்படி கொடுப்போம். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறானாம், கியாமத்துடைய நாளையிலே மூர் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், மூன்று கூட்டத்தினருக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஹதீஸ் குதுசியிலே வரக்கூடிய விஷயம், மூன்று விதமான மனிதர்களுக்கு நான் வழக்கு போடுவேன். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் வழக்கு போடுவான். அதுல முதலாவது தானம் தெரியுமா, அல்லாஹ் பாதுகாக்கும் இன்னைக்கு அவ்வளவுதான் கூட இது. அவன் இந்த ஹதீஸ மனப்பாடமாக்கினாலும் பரவாயில்லை, இல்லாட்டி இங்காலும் வீடுகள்ல கடைகள் ஒட்டி வச்சு பாடமாக்கினாலும் பரவாயில்லை. முதலாவது யாரு தெரியுமா, ரஜுலுன் என்னுடைய பேரை கூறி கொடுத்து யார் மோசடி செய்கிறானோ இவர்களுக்கு எதிராக கியாமத்துடைய நாளையிலே நான் வழக்கு போடுவேன். அல்லாஹ் சொல்றான், புகாரில வரக்கூடிய இது மாதிரிதான் இந்த கடன் எடுக்கிற கேஸ். அல்லாவுட பேரு அல்லது சொல்லித்தான் எடுக்கிறது, ஆனா கொடுக்காமல் தடுக்கிறது. இவங்களுக்கு நாம் இங்க வழக்கு போடாதீங்க, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே வழக்கு போடுவார். மற்ற ரெண்டையும் சுருக்கமா சொல்கிறேன். இரண்டாவது மனிதன் ஒரு சுதந்திரவாதியை பிடித்து இன்னொத்தனுக்கு வித்து சல்லி எடுக்கிறவன், அது இந்த நாட்டில் நடக்கிறது குறவு. இன்னொருத்தர் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒத்தரை கூலிக்கு குடிக்கிறாரு அவருடைய வேலைக்கு, அல்லது கடையில தான் சேல்ஸ்மேனா இருக்கிறாரு, அவருக்கு தீந்து அவருடைய எல்லா வேலையும் எடுத்து போட்டு அவருடைய கூலியை கொடுக்காம இருக்கிறாரு. இவருக்கு எதிராகவும் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் வழக்கு போடுவாங்க. அல்லாஹ் வழக்கு போட்டா அதுக்கு அவர் ஒன்றும் இல்லை, பிரதிவாதியும் தேவையில்லை, அல்லாஹ் வழக்கு போட்டோம். அவளால மிச்சம் அவளாலவா நடந்து கொள்ளுவோம், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி எடுக்கின்ற நாங்க அதை திருப்பி கொடுக்கவும் தெரியும். ஆகவே இந்த அடிப்படையிலே நாங்கள் கடனை எடுக்கலாம், தேவையானவர்கள் ஆய் கடன் எடுக்கிறது பெரிய சுண்ணத்தாமே, உள் குர்ஆன்ல பெரிய ஆயத்துல சொல்லிக்கிறாமே என்று கடன் எடுக்கணும் அவசியம் இல்லை, தேவை என்றால் எடுக்கலாம். அதே போல கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தரும் நன்மைகளையும் வைத்திருக்கிறான். அவைகளை எல்லாம் சொல்லி முடிக்க முடியாது. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், யார் உங்களில் பிற மனிதர்களுக்கு அழகான முறையிலே கடன் கொடுப்பார்களோ, அழகான முறை என்றால் கருமன் ஹசனான்னு அல்லாஹ் சொல்கிறான். இதிலே பல விஷயங்களை நாங்கள் யோசிக்கிறோம். ஒன்று என்ன, கடன் கொடுக்கின்ற பொழுது ஒசகமாக்கும் கொடுக்கப்படாது. நீங்க எதுக்கு கடன் எடுத்து கேட்கிறீங்க, அதை கேட்டுதான் கொடுக்கணும். அதுதான் கருமன் ஹசனா, நல்ல விஷயத்துக்காக கடன் கொடுக்கிறார். இல்லாட்டி முப்பது ரூபாய் தாரு, சிக்கரெட் குடிச்சுனா தாரு, நமக்கு திருப்பி கொடுக்கலாமா? கொடுக்கலாமா? கொடுக்கவே முடியாது. ஹரா போட போகணும், நான் சோனுக்கு வந்துட்டேன், சாக்கில சல்லி இல்ல, மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், ஒரு நூறு கோடி தான் தாங்க, வீட்டுக்கு வந்த உடனே தாரு. கொடுப்பது ஹரா. இப்படி எல்லாருக்கும் தெரியும் பாவமான காரியங்களுக்கு யாரும் கடன் கொடுக்க கூடாது. இதைத்தான் கர்மன் அசனா. அடுத்தது சுத்தமான சொத்தினால் கடன் கொடுக்கவும், வட்டி சல்லியால கடன் குடிக்கல, களவாஞ்சின சாமனத்தால மத்தவனுக்கு கடன் கொடுக்க சுத்தமான சத்தனா. இது ரெண்டும் அங்கே பேணப்படவில்லை. இதற்குத்தான் கர்மன் சத்தனான்னு சொல்லப்படும். இப்படி யார் கடன் கொடுப்பாங்களோ அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் கொடுத்த அந்த கடனை நாங்கள் பன்மடமாக்கி கொடுப்போம், பல மடங்குகளாக நான் ஆக்கி கொடுப்போம். அது மட்டுமல்ல, வாஜருன் கரீம், அவர்களுக்கு சங்கையான கூலி நாங்கள் கொடுப்போம், கௌரவமான கூலி இருக்கு. ஆகவே அன்புக்குரியவர்களே, கடன் எல்லோருக்கும் தெரியும், எல்லோருட வாழ்க்கையிலேயும் இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆகவே இதனை இஸ்லாமும் அங்கீகரித்திருக்கின்றது. அங்கீகரித்தது மாத்திரமல்லாமல் அதற்கு வழிகாட்டியும் இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் என்பது தொழுகையோடு நோன்போடு தக்காத்தோடு மாத்திரம் சுருங்கின ஒரு மார்க்கம் அல்ல. மனித வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் தெளிவாக சொல்லி இருக்கின்ற ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம் மார்க்கம். ஆகவே எல்லாம் செய்த தொழுகையில முன்னிட்டு சாப்பிடும், ஆனால் கடன் கொடுக்கிறல்ல, குடும்பம் ஒழுங்கா நடத்த சரியா, நல்ல குணம் இல்லை என்றால் அவருக்கு சுவர்க்கத்துக்கு போக முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே பேசி சஹீதாக இருந்தான், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தத்தில் பேசி சஹீதாகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ், அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தை, கடனை தவிர, கடன் மன்னிக்கப்பட மாட்டார். மௌத்தாயிலிருந்து அல்லாஹ்வுடைய பாதையில எல்லா பாவமும் சரி, அதை கடன் மன்னிக்கிறது பாருங்க. அப்படி என்றால் எவ்வளவு பயங்கரமான ஒரு விடை. ஆகவே அன்புக்குரியவர்களே, தொழுகையில நோன்புல ஜகாத்துல ஹஜ்ஜில நாங்க கவனம் செலுத்துற மாதிரி எங்களோட கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, எங்க குடும்ப விஷயத்துல, எங்களோட குணங்கள் விஷயத்துல நாங்கள் கவனம் செலுத்தணும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன விடயங்களை நாங்கள் இதுவரையில் அழகான முறையில கேட்டோமோ அந்த முறைகளை பேணி எங்களுடைய கொடுக்கல் வாங்கலையும் வணக்க வழிபாடுகளையும் குடும்ப வாழ்க்கையையும் நற்குணங்களையும் வளர்த்துக் கொள்வதற்கு நம் அனைவருக்கும் என்றென்றும் துணை செய்வாயாக. வஆஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.